ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருவாதவூரர் புராணம். தலைப்பு: வாதவூரர் திருப்பெருந்துறை வருதல் தொடர்ச்சி. வழங்குபவர் சிவ ரமணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
கணவன் வெளியில செல்லும்போது அவனை வழி அனுப்பி பின்தொழ வேண்டும். கணவன் வீட்டிற்கு வரும்பொழுது அவனை வரவேற்று முன் தொழ வேண்டும் என்று தலைவி சொல்ற. நம்முடைய கடமை அதுதான். கணவன் வெளியில போகும்போது அவனை வழி அனுப்பி பின்தொழ வேண்டும். கணவன் வீட்டிற்கு வரும்போது அவனை வரவேற்று முன் தொழ வேண்டும். கணவனை தொழுது வரவேற்க வேண்டும். அப்படி இருந்து வரவேற்கும் பொழுது கணவனுடைய நோக்கம் பழகின்றது இல்லையா, அதனால நாணம் ஏற்பட வேண்டும். கல்யாணம் ஆகி 20 வருஷம் ஆயிடுத்து, என்ன வெட்கம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. அந்த நாணமும் அன்பும் கலந்தே இருக்கும் குல மகளிரிடத்துல சாகர வரையிலும். அதை போல இந்த சென்னலானது கதிர் முற்றி கதிர்ப்பு என்ற மன மகிழ்ச்சியை காட்டுகின்ற அழகும், ஆனா முற்றிய கதிர் காரணமாக வளைந்து நாணத்தினால் வளைந்ததை போன்ற தோற்றமும் பார்ப்பதற்கு கணவனை வரவேற்கின்ற குலமகளிர் போன்ற காட்சி. நம்பி ஆறுவற்ற சண்டை போட்டாங்க பரவினாச்சியார். திருவொற்றியூர்ல போய் சங்கிலியில மாட்டிக்கிட்டாரு. எங்க மாட்டிக்கிட்டாரு? சங்கிலியில மாட்டிக்கிட்டாரு. சங்கிலியில மாட்டிக்கிட்டாருன்னா ஜெயிலுக்கு போயிட்டாருங்கிற மாதிரி அர்த்தம். சங்கிலியில மாட்டிக்கிட்டார். சங்கிலி தொடக்குண்டார், நான் கற்பனையா சொல்லல, பெரிய பணத்தில் இருக்குதான் சொல்றேன். சங்கிலி தொடக்குண்டாருக்கு இங்க என்ன காரியம்? இல்லம்மா, அவன் ரொம்ப கஷ்டப்படுறான், உன்னை பிரிஞ்சு இருக்க மாட்டான், வரணும்னு சிவாச்சார விஷயத்துல சுவாமி வந்து சொன்னார். தியாகராஜாக்கு 6 காலம் பண்ற உயர்ந்த காரியத்தையும் பண்றீங்க, இந்த காரியத்தையும் போய் பண்றீங்களே, இது உங்களுடைய தகுதியை குறைக்கிற இந்த தூது நீங்க வரலாமா? சிவாச்சாரன்னு நினைச்சு பேசுறாங்க, இந்த தூது நீங்க வரலாமா? தியாகராஜாக்கு தீபாரதனம் பண்ற கையை அமுது விட்டுற கையினால இங்க என் வீட்டுக்கு பாதி ராத்திரில இது ஒரு பெரிய காரியம்னு விடுஞ்சா பாத்துக்கோ, விடுஞ்சப்புறம் போறேன்னு அவன்கிட்ட சொல்ல வேண்டியதானே. அப்படி இல்லாம ரெண்டாவது யாருக்காக நீங்க வரீங்க? எனக்கு தான் கதி கிடையாது, என் துன்பத்தை யாரும் எடுத்து பேச மாட்டேங்கிறீங்களே. பறவை கோவிச்சுக்கிட்டா பறவை கோவிச்சுக்கிட்டா, பறவை மேல தப்பு இருக்கிற மாதிரி பறவை மேல ஒரு அணு அளவுக்கு கூட தப்பு கிடையாது. நான் எங்க போவேன்? அவருக்கு போறதுக்கு இன்னொரு இடம் இருக்கு, அங்க போ சொல்லுங்கன்ட்டு ரைட் ரயில பேசணும்னா அப்படி பேசணும். நான் தாயா கஷ்டப்படுறேன், நான் எங்க போவேன்? எனக்காக கூட ஒரு கடவுள் இறங்க மாட்டேன் என்கிறான். ஆனா நம்பி ஆறுவரன் கஷ்டப்படுறான், நம்பி இங்க வரணும். பரிந்து பேசுகிறீர்கள், அவன் என்ன கஷ்டப்படுறான்? அவனுக்கு தான் இன்னொரு வீடு இருக்க, அங்க போக சொல்லுங்க, கஷ்டம் இல்லாம இருக்கலாம். அப்படி அவர் இங்கு வந்துதான் ஆக வேண்டும் என்று சொன்னால் சொல்றாங்க, இது அவர் வீடுதான் சந்தேகம் இல்ல, அவர் வந்து போகட்டும், ஆனால் நீ உயிரோடு பார்க்க முடியாது. இவ்வளவு தெளிவா பேசியிருக்காங்க, இதே மாதிரி யாராலையும் பேச முடியாது. தியாகராஜாக்கு சந்தோஷம், விட்டு கொடுக்காம பேசுற பாரு, உங்ககிட்ட இருந்து எல்லாரும் கத்துக்கணும். வெரி குட் கேர்ள்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிறார், தப்பாவே நினைச்சுக்கல, அப்படி இல்ல இருக்கணும், விட்டு கொடுக்கலாம். அதற்காக நம்பியார் செய்த தவறு இல்லைன்னு அர்த்தம் ஆயிடுது, பரவேட்ட எந்த தப்பும் கிடையாது. ஆகவே என்ன பண்ணாரு, மறுத்ததையே எடுத்துட்டு போயிட்டாரு. அப்புறம் ரெண்டாவது வந்தாரு, வந்து போன ஒரு சாமிங்கிற அடையாளங்கள் தோன்றின உடனே எம்பெருமானே வந்திருக்கிறான், எம்பெருமானே தன்னால் ஆட்கொள்ளப்பட்ட தன் தோழனுக்காக வருவார் என்று சொன்னால் அற்ப மதிகொண்ட நான் என்னதான் காரணமா இருக்கட்டும், அடியேன் எப்படி மறுக்கலாம் அப்படின்னு மாறிட்டான். அந்த நிலையில் மாறிட்டான். மாறின பொழுது எதுக்காக சொல்ல வரேன், நங்கை உன்னுடைய நல்ல தன்மைக்கு ஏற்ப நீ வந்து ஏற்றுக்கொண்டாய்ன்னு சொல்றாரு. இந்த லிங்க் எதுக்காக சொல்ல வந்தீங்கன்னா, அந்த அளவுக்கு இவர் வேண்டாம்னே முடிவு பண்ணிட்டாங்க அவங்க, இல்லைன்னா அந்த வார்த்தை வராது, தனித்திருப்போம் அப்படி முடிவு பண்ண அவங்க பெருமான் கூட்டி வைத்து விட்டான். பெருமானே வந்ததுனால மனம் இழகி விட்டது. தன் அடியவனுக்காக பெருமான் அங்கோடு இங்கு இரவிலே 2 முறை உழல்வார் என்று சொன்னா, நான் என்ன அவ்வளவு ஒஸ்தியா, நான் அற்ப உயிர், அவருக்காக சுவாமி 2 தடவை வருவார் அப்படின்னு சொன்னா என்ன காரணமும் காரணம் கிடையாது, அவரை மறுப்பதற்கு எதுவும் காரணமா இருக்க முடியும். கொல்வாரேனும் குணம் பல நன்மைகள் இல்லாரேனும் இயம்புவர் ஆயிடின் எல்லா தீங்கையும் நீங்க இருந்து அடியார் இலக்கணம். கடவுளால் விரும்பப்படுகின்ற அடியார்கள் நம்மால் கொலைகாரன் என்று கருதப்படக்கூடாது. கொல்வாரேனும் திருமுறைகளை ஒழுங்கா கடைபிடிக்கணும்னு சொல்றேன். கடவுளுக்கு ஒருத்தனை பிடிக்கும் சொன்னா அவன் கொலையே பண்ணிட்டு வந்து நின்னாலும் நான் அவனை கொலைகாரன் நினைக்க கூடாது. கடவுளுக்கு பிடிச்சிருக்கு உனக்கு என்னடா, கடவுளை விட உனக்கு அறிவு அதிகமா, நீ கடவுளை விட பெரிய தீர்ப்பு கொடுக்க போறியா? கோட்புலியார், விசாரசர்மர் அவர்களெல்லாம் குற்றம் விளைந்ததா? கடவுள் ஏற்றுக்கொள்ளவில்லை, கடவுள் ஏற்றுக்கொண்ட பிறகு மறுபேச்சு பேசக்கூடாது. கடவுள் ஏற்றுக்கொண்டார் என்று அறிந்த பிறகு பரவ மாறிட்டான். பரவ மாறினதுக்கு ஒரே காரணம் தான், தன் தோழனுக்காக எம்பிரானே என் வீட்டிற்கு வரும், எம்பிரான் நம்ம வீட்டுக்கு வரணும்னா எவ்வளவு தவம் செய்யணும். நாம கோயில்ல போய் தாகராஜ வழிபடுறதுனாலயோ 6 காலம் ஆடுறதுனாலயோ சாமி நம்ம வீட்டுக்கு வந்துட மாட்டார். சாமி எளியவராகி நம்ம வீட்டு வாசப்படி மிதிச்சு உள்ள வந்து பேசுறாருன்னா எவ்வளவு பெரிய பாக்கியம். அந்த பாக்கியம் யாருனால கிடைச்சது? நம்பியாரூர் நம்ம கையை பிடிச்சதுனால நமக்கு கிடைச்சது. நம்பியாரூரன் நம் கையை பிடிச்சதால் நமக்கு அந்த பாக்கியம் கிடைச்சது. தியாகராஜன் மாத்துக்கு வரக அந்த பாக்கியம் கிடைச்சது. அப்பொழுது பெருமானுக்கு வேண்டப்பட்டவர் என்றும் பொழுது அவருக்கு எதிராக நாம் சொல்லுகின்ற எதுவும் காரணமாகாது. நம்முடைய மனமானது காரணமில்லாத காரணங்களை கற்பித்தது, அதெல்லாம் புறந்தள்ளி விட்டார்கள், உடனே ஏற்றுக்கொண்டார்கள். உடனே சாமி சொன்னார், நீ முதல்ல இருந்தே நல்லா பண்ணுதான், அதற்கேற்ப நடந்து கொண்டாயின்னு சொன்னார். சாமி எவ்வளவு அழகா சொன்னார் பாருங்க, நீ முன்னாடி எப்படி சொன்ன இப்படி இப்படி சொல்றிய, இப்பதான் புத்தி வந்ததான்னு நம்மள மாதிரி சொல்லல. நீ நேத்துக்கு எப்படி சொன்ன, இன்னைக்கு இப்படி சொல்ற, இப்பதான் புத்தி வந்ததா? நீ எப்பொழுதும் நல்லவள் தான், உன் நன்மைக்கேற்ப நல்லவர்களுக்கும் சினம் வரும், அதனால குற்றம் விளையாது. திருநீலகண்ட தாயனாருடைய மனைவியார் திண்டு வீராகில் நம்மை திருநீலகண்டம்னு சொன்னார் அப்படிங்கறதுனால அவர் மீது குற்றம் கிடையாது. அவர் மீது குற்றம் இருந்ததுன்னு சொன்னா அவர் கைலாயத்துக்கு போக முடியாது. நாயனார் கூட கைலாயத்துக்கு போனாங்களா இல்லையா? எப்ப பெருமா நாயனார் கூட கைலாயத்துக்கு அழிச்சுக்கிட்டாங்களோ அப்ப என்ன தொடாதேன்னு அந்த மனைவி சொன்ன போது அந்த மனைவி தவறு செய்தாள்னு சேர்க்கிறார் சொல்லல, சொல்லல. அது போல பறவை ஊடிய பொழுது சாமி வந்து பறவை வந்து நீ முன்பு ஊடினாயே அப்படின்னு சுட்டி காட்டாதது. என்ன காரணம்னா எப்பொழுதுமே பறவை நல்லவள் அப்படின்னு சுவாமி சர்டிபிகேட் தரார். என்ன காரணம்னா நல்லவர்களாகின்ற பெண்களுக்கும் காரணம் பற்றி சினம் வருதல் என்பது அவருடைய உரிமை. தொல்காப்பியம் என்ன சொல்லுதுன்னா ஊடுதல் என்பது பெண்களுக்கு உரிமை, அவர்கள் ஊடுவதனால குற்றம் விளையாது. வீட்டுக்காரத்தை சண்டை போடுறதுக்கு நமக்கு உரிமை இருக்கு, இலக்கணம் கொடுத்த உரிமை, தமிழ் இலக்கணம் கொடுத்த உரிமை, தொல்காப்பியமும் அகத்தியமும் கொடுத்த உரிமை நமக்கு இருக்கு. திருக்கோவில் சொல்லுது, வீட்டுக்காரி சண்டை போடுறாங்க, பதில் சண்டை வீட்டுக்காரர் போட்டார்னா இவர் பண்றது தப்பாயிடும், நாம என்னைக்குமே சண்டை போடக்கூடாது, ஆடவர்களுக்கு அந்த உரிமை கிடையாது என்று பார்க்கின்றோம். இலக்கணப்படி வாழ வேண்டும் என்பதற்காக தான் திருக்கோயார் படிக்க வேண்டும். இலக்கணப்படி வாழ்ந்தால் இறைவன் திருவடி அடையலாம், இலக்கணப்படி இல்லறம் நடத்தினால் இறைவன் திருவடி அடையலாம், தான் திருக்கோயார். அப்ப பறவை நீ எப்பொழுதுமே நல்லவதான், உன் நல்ல தன்மைக்கேற்ப சொன்னாயின்னு சொன்னார். சரி, நாம இங்க வந்து சொல்ல வந்தது என்னன்னா, இப்படி சண்டை போட்ட பறவை நம்பியார் ஒரு வந்துட்டார் உள்ள, அவரை பூச்செண்டோடு ஒரு கையில பூச்செண்டு இன்னொரு கையில பூ போல இருக்கிற பறவையினுடைய கையை பிடிச்சிட்டு அந்த வாசப்படி வழியா உள்ள வரார். அப்பொழுதுதான் அவர் தனக்கு மாலையிட்டதை போல நாணி கோணி தான் உள்ள நடந்து போனாலாம். அது இப்ப கொஞ்ச நேரம் சண்டை பிடிச்ச அந்த அம்மா எப்படி போறா, நாணி கோணி நடந்து செல்கின்றாள். அன்று அப்பதான் கல்யாணம் ஆயிருக்கு என்பதை போல அந்த வெட்கம் என்பது பெண்களுக்கு இயற்கையாக குலப்பெண்களுக்கு பிறந்தது முதல் இறப்பது வரையிலும் கூடவே இருக்கின்ற ஒரு அம்மாவை போல கூடவே இருக்கணும், அம்மா காப்பாற்றுவதை போல காப்பாற்றும்னு சொன்னார் திருக்கோவையார்ல. தாயிற் சிறந்தன்று நான் தையலா இருக்கு, அந்நான் தகைசால் வெயி சிறந்த மென்றோழி தின்கற்பின் விழுமிதன்று திருக்கோவையார். ஒரு நாணம் என்பது பெண்களுக்கு பெற்ற தாயை போல கூடவே இருந்து காப்பாற்றும். பெற்ற தாயினால கூடவே இருக்க முடியாது, அந்த அம்மா கூட இல்லாத போது நாணம் இருந்து காப்பாற்றும், அம்மாவை போல காப்பாற்றும். அம்மா சொல்லி கொடுத்திருக்காங்க, கூட இருக்கும்போது அம்மா சொல்லி கொடுப்பாங்க, இங்க நிக்காத அங்க நிக்காத அப்படிலாம் சொல்லி கொடுத்திருப்பாங்க, இதை செய்யாத அதை செய்யாது. அதெல்லாம் கேட்டு நடந்துகிட்டோம்னா நமக்கே உள்ளுணர்வு என்பது நாணம் அது தோன்றும், அம்மா இல்லாத போது அது காப்பாற்றும். அந்த நாணத்தை விட உயர்ந்த ஒன்று இருக்கு, அது நடராஜா நமக்கு சொல்லி கொடுத்திருக்கார் அப்படின்னு திருக்குவியார் சொல்லுது. அது என்னன்னா, யாரும் தங்களுடைய பெரியோர்களுக்கு அடங்க வேண்டும், அதான் கற்புன்னு பேரு. கற்பனைப்படுவது சொற்றிரம்பாமை, சொல் திறம்பாமை. சொல் என்பது மந்திர சொல், நம்மை கட்டுப்படுத்துகின்ற வேதத்திற்கு சொல்லுன்னு பேரு. வேத வாக்கு, அவங்க சொன்னா எனக்கு வேதம் போல, அடியார்கள் சொன்னா வேதம் போல, பெரியவர்கள் சொன்னா வேதம் போல, சிவாச்சாரியர் சொன்னா வேதம் போல. வேதம் என்பது நம்மை கட்டுப்படுத்துகின்ற ஒரு சொல். அப்ப நம்மை கட்டுப்படுத்துகின்ற சொல்லுக்கு கட்டுப்பட்டு நடக்கணும். உலகத்துல எல்லாருக்கும் கற்பு உண்டு, கற்பு நிலை என்று சொல்ல வந்தார். இரு கட்சிக்கும் அகுது பொதுவில் வைப்போம். பெண்களுக்கு கற்பு இருப்பதை போல ஆண்களுக்கும் கற்பு உண்டு, பெண்களுக்கு நாணம் இருப்பதை போல ஆண்களுக்கு நாணம் உண்டு. பெண்களுக்கு நாணம் கணவன் தீண்டுவதனால் ஏற்படும், ஆண்களுக்கு அந்த நாணம் ஏற்படாது. ஆண்களுக்கு நாணம் அற வழியில் இல்லாத செயல்களை செய்யும் போது ஏற்படும். தர்மத்துக்கு விரோதமா ஒரு காரியம் செய்யும் போது ஆண்களுக்கு நாணம் ஏற்படும், செய்யக்கூடாதுன்னு உள்ளுண்டு செய்யும் தோணும், சொல்லும், செய்யத்தகாதன செய்யக்கூடாது. அப்ப யாருமே யாருக்குமே உலகத்துல பெரியவங்க இருப்பாங்க, எனக்கு பெரியவங்க கிடையாதுன்னு எவ்வளவு பெரியவங்களும் உலகத்துல சொல்ல முடியாது. எப்படிப்பட்ட பெரியவங்களுக்கும் மேல ஒரு பெரியவங்க இருப்பாங்க, உலகம் படைக்கப்பட்டது அப்படித்தான். உலக உயிர்கள் எல்லாத்துக்கும் மேல ஒரு பெரியவன் இருக்கான், கடவுள். அப்ப அந்த கடவுளுடைய வாக்காகின்ற வேத ஆகமங்கள் எல்லாரையும் கட்டுப்படுத்தும். ஆகவே எல்லோருக்குமே அடங்கிய வாழ்தல் என்பதுதான் சட்டம். அடங்காது திரிதல் யாருக்கும் சட்டம் கிடையாது. அடக்கம் அமரருள் வைக்கும், அடங்காமை ஆயுள் வைத்து விடும். அப்பொழுது கற்பு நெறி தவறாது இருக்க வேண்டும். கற்பு என்பது என்னன்னா, கற்பிற்காக ஒருவன் நாணத்தை துறக்கலாம் அப்படின்னு திருக்கோவையாறுல தோழியானவள் தலைவிக்கு எடுத்து சொல்ற. அப்ப கற்பு என்பது உயர்ந்தது, கற்பு என்பது சட்டப்படி வாழ்வது, பெரியோர் சொன்னதை செய்வது என்று பார்க்க. அப்படியே குலமகளிர் எப்படி மகிழ்ச்சியும் நாணமும் ஒரு சேர எய்துவார்களோ, அதே போல நெற்கதிர்கள் கதிர்ப்பினையும் வளைந்த தன்மையையும் ஒரு சேர எய்தின என்பது இந்த 28வது பாட்டு. முலைக்கிரியும் கருங்கூந்தல் மொய்வனமும் அரணாக கொலைப்புருவ வெஞ்சாபம் குனித்து விழிக்கண ஏவி நிலைப்படுனர் பொருள் தேட நினைந்து தவலில் நெறியில் தலைப்படுவார் தமை வருத்தும் தன்மையினர் வயன் மாதிரி. வயல்ல வேலை செய்கின்ற அந்த பெண்கள்லாம் ரொம்ப அழகா இருக்காங்க. அவர்கள்லாம் என்ன பண்றாங்க, கொலை செய்கின்ற புருவம் அந்த புருவமாகின்ற அழகான வில்லை வளைத்து அந்த வில்லிலே தங்களுடைய விழியாகின்ற அம்பினை பூட்டி வழியில் நடந்து போறவங்களை பார்த்தாங்கன்னா இவங்க சரண்டர் ஆயிடுவாங்க. என்ன அப்படி கடவுளை தேடுகின்ற ஒருவனும் கூட அந்த தவ நெறியிலே அக்கம் பக்கம் பார்க்காம ஒழுங்கா இலக்கை நோக்கி போகணும். அப்படி இல்லாவிட்டா இந்த வழியிலே ஆசை என்ற வலையிலே அகப்பட்டு அவர்கள் வந்து மாட்டிக்கொள்வார்கள். அப்படிப்பட்ட வயன்மாதர்களும் அந்த ஊரிலே இருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். வழியிலே கிடைக்கின்ற மாதர்கள் வயல் மாதர்கள் என்று சொன்னார். இன்ன வகை மன்னி வளர் காவும் எழில் மேவும் கண்ணல் வயலும் திகழ்தல் கண்டு வகை கொண்டே. குருநாதர் அந்த ஊருக்கு வரார். வரும்பொழுது இப்படி பொருந்தி அந்த ஊரிலே இருக்கின்ற அழகான பூங்காக்களையும் அழகு விளங்குகின்ற அந்த கரும்பு தோட்டங்களையும் நெல் பயிரிடப்பட்டிருக்கின்ற நீண்ட வயல்களையும் பொலிவோடு திகழ்வதை பார்த்து கொண்டு மனதிலே மகிழ்ச்சியோடு வருகின்றார் மந்திரியாராக இருக்கின்ற திருவாத ஊரர். இன்னல் உடலம் பெற இனி புவியில் வாரா மன்னவர் பெருந்துறை வளம்பதியில் வந்தார். பெருந்துறை மருங்குற வந்தவர் இப்ப ஊருக்குள்ள வந்துட்டார். இன்னல் உடலம் பெற இனி புவியில் வாரார். மனிதனுக்கு முதல் கஷ்டம் யார்ட்டிருந்து வருது கரெக்டா சொல்லுங்க. நம்ம எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் சிரமம் யார்ட்டிருந்து வருது, எதுகிட்டேந்து வருது? சரி பிறந்ததுலேருந்தான் துன்பம், பிறவியால் வருவன கேடுல, பிறக்கலன்னா சௌக்கியமா இருக்கலாம், பிறப்பதனால எல்லா துன்பம் வருது. முதல் கருவி எது, நம்ம துன்பத்துக்கு முதல் கருவி எது? மனதா மலமா? மனமா? மனம். முதல் சிரமம் நமக்கு உடம்புனால வருது. உடம்போட பிறப்ப நமக்கு ரொம்ப நீரஸ்டா இருக்கிற உடம்பே நமக்கு முதல் துன்பம் தருது. இன்னல் உடம்பு. உடம்பு பெற்று சிரமப்படாதவங்களே உலகத்துல கிடையாது. நோய் நொடி இல்லாமல் யாருக்கும் நல்ல உடம்பு கிடையாது. இறைவன் அருளினாலே ஏனைய உயிரோடு இணையாக கருதப்படாமல் தனிப்பிரேவியாக பிறந்தவர் தவ முதல்வர் சம்பந்தர். அவர் வந்து ஒரு மூக்க சிந்தினார், தலைவலிச்சது, பசியினால் வாடினார்னு எங்கேயோ பெரிய புராணத்தில் கிடையாது. நம்பி ஆறுவர் பசி தாங்க மாட்டார். சாமி பொதிசோறு கொடுத்த உடனே அவர் எப்படி வாழ்த்துறாரு தெரியுமா? பெருமானே உயிர் போகாம காப்பாத்தினியே, ஆவியை போகாமே தவிர்த்தினே ஆட்கொண்டாய், படுவார் பசி தீர்ப்பாய், பரவுவார் பிணி களைவாய். நீ வந்து கையில பிக்ஷா பாத்திரத்திலிருந்து பிச்சை எடுத்தா கூட உன்னை வந்து அடைபவனுக்கு பசி நோய் வருந்தாமல் நீ வந்து உணவை அளித்து விடுகின்றாய். ஓடுனன் கலனாக உண்பலி குடல்வாணி. நீ வந்து தோலுடுத்தாலும் உன் அடையாளர்களை துயிலுடுக்க செய்கின்றாய். நீ செய்கின்ற அருளிலே மிகச்சிறந்த அருள் என்னன்னா இன்னொரு தெய்வத்தை வணங்காமல் உன்னையே வணங்க செய்கின்றாய். இந்த அரிய கருத்துக்கள் எல்லாம் திருக்குறள் உள்ளடைய பதியத்துல வச்சிருக்கிறார். அப்பர் உருமான் பசியை தாங்கிக் கொள்வார். இருந்தாலும் அப்பர் உருமான் பசியை தான் தாங்காமல் அந்த பைங்கேலிக்கு வர வழியில அப்பர் உருமானுக்கு பெருமான் சோறிட்டார். ஆனா தவ முதல்வர் சம்பந்தர் எல்லாரிலிருந்து வேறுபட்டவர். He is a class by his own nature. அவர் வந்து பசியினால் வாடினார்னு கிடையாது, அவர் உறங்கினார் கூட கிடையாது. சம்பந்த பெருமான் உறங்குவது போல் பாசாங்குதான் செய்வார். சம்பந்த பெருமான் உறங்கலைன்னா பரிஜனங்கள் உறங்க மாட்டார்கள், அதனால படுத்துக்கிடுவார். உறக்கம் கிடையாது. அவர் ஆண்ட நாள் முதல் உறங்காது இருந்தாருங்கிற குறிப்புங்க பல இடங்கள்ல இருக்கு. தூங்க விடாம சாமி வருவார்னு சொன்னது அவர் முன்பிருந்தே தூங்க விட மாட்டாருங்கிற பொருள் தான் வருது. துஞ்ச வருவாரும் தொழுவிப்பாரும். இரவு நேரத்தில் ஓய்வு எடுத்துக்கொண்டு இருந்தார்னா பெருமானை மறப்பது. பெருமானை இடையராது தியானித்து பாடிக்கொண்டிருந்தார். துஞ்ச வருவாரும் தொழுவிப்பாரும். துஞ்ச வருவார் அர்த்தம் தூங்க விடாம தியானத்துல வரவர். நனவிலும் கனவிலும் நாளும் தன்னொளி நினைவிலும் எனக்கு வந்து எய்தும் நின்மலன். கனவு நனவு அன்றாடம் எப்பொழுதும் பெருமானுடைய ஒளியினிடம் வந்து பொருந்துங்கிறார். பெருமானுடைய ஒளி பொருந்திருக்கிற நேரத்தில் தாமத குணத்தினுடைய காரியமாகின்ற உறக்கம் நிகழாது. எப்பொழுதும் எவனுடைய உயிரிலே பெருமானுடைய ஒளி கலந்திருக்கின்றதோ அவனுக்கு தாமத குணத்தினுடைய காரியம் செயல்பாடாகின்ற விளைவாகின்ற உறக்கம் இருக்காது. பசி நோயும் அவருக்கு கிடையாது. அப்படிப்பட்டவர் ஞான சம்பந்தர். ஆனா அவர் சொல்றார், பிணிப்படும் உடம்பு விட்டு இறக்குமாறு காட்டினாய்க்கு இழுக்குகின்றது என்னது. துறக்குமா சொல்லப்படாய் துருத்தியாய் திருந்தடி மறக்குமாறில்லாத என்னை மையில் செய்து இம்மண்ணின் மேல் பிறக்குமாறு கட்டினாய். இந்த பாட்டுக்கு பொருள் என்னன்னா பெருமானே உன்னை மறக்காம உன் பக்கத்தில் இருந்த என்ன நீ உன் காரியத்திற்காக என்ன ஏமாத்தி பூமியில பிறக்க செய்தாய். பூமியில பிறப்பதற்கு ஏதோ ஒரு காரணம் வேண்டும். பாரு நீ கொஞ்ச நேரம் என்ன தியானம் பண்ணல, பூமிக்கு போ அப்படிங்கிற மாதிரி சாமி அனுப்பிச்சிட்டார். கொஞ்ச நேரம் என்ன மறந்திருந்த இல்லையா, பூமிக்கு போ அப்படின்ட்டார். அப்ப மறக்குமாறு செய்தான். நம்ம திருவாசகம் அதான் சொல்றது, மானியர் நோக்கி மணவாளா மன்னே நின் சீர் மறப்பித்து இவ்வூனே புக என்றதை நோக்கி உழல பண்ணு வித்திட்டார். மறவாத நிலையிலே இருந்த ஒரு ரெண்டு உயிர்களை பெருமான் என்ன பண்ணாரு, மறக்குமாறு காட்டி ஏமாத்தி பூமிக்கு அனுப்பிச்சிட்டார். இந்த ஓனாய் ஆட்ட அடிக்கணும்னு நினைச்சதான், நான் குளிக்கிற ஜலத்தை நீ கலக்கற அப்படின்னு சண்டைக்கு எழுத்துதான். நீ மேல இருந்து அருவியில குளிக்கிற, நான் கீழே அருவி ஜலத்துல குளிக்கிறேன். கீழே வந்த ஜலத்தில குளிக்கும் போது மேல இருக்கிற ஜலம் எவ்வாறு கலங்கும்னு கேட்டதான் இந்த ஆடு. ஓனாய் சொன்னதா, எனக்கு புத்திமதி சொல்றியா, நீ என்ன என்ன விட பெரியவனா, அடிக்கிறதுனா இப்படி வேணா அடிக்கலாம், ஏதோ ஒரு காரணம் வேண்டும். கடவுளும் அப்படி ஏதோ, அவன் சர்வ சுதந்திரன், அவரை யாரும் நோபடி கேன் ஃபெட்டர் ஹிம், அவனை கட்டுப்படுத்துறதுக்கு ஆள் கிடையாது. யாராவது தனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வந்தவங்களை போய் கடுப்பிடிப்பாங்களா? இந்த காலத்துல கல்யாணம் ஆக மாட்டேங்குதுன்னு அங்கங்க கஷ்டப்படுறாங்க. நமக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிற நல்லெண்ணத்தோட வந்திருக்கான் மன்மதன், அவனை போய் எரிச்சு விட்டாரு, கேட்கறதுக்கே ஆள் இல்லையே. எல்லாம் வல்லவர், எதை வேணா செய்வார். அப்படிப்பட்ட நீ என்ன பூமிக்கு அனுப்பிச்ச, இப்ப நான் ஒன்னு உன்ன கேக்குறேன், நீ என்ன பூமிக்கு அனுப்பிச்சதுனால உன்னை யாரும் குத்தம் சொல்ல போறதில்லை, நீ இந்த உடம்புல இருந்து உயிரை பிரிப்பதனாலே யாரும் உன்னை குத்தம் சொல்ல போறதில்லை என்று இந்த பாடலுக்கு பொருள். அப்படின்னா அர்த்தம், இந்த உடம்பிலே நீ என்னை பிறப்பித்ததற்கும் யாரும் உன்னை குற்றம் சொல்ல போறதில்லை. என்ன காரணம்னா, பிறப்பதற்கு எந்த குற்றமும் செய்யாத என்னை நீ பிறப்பித்தாய், அதன் காரணமாக உன்னை யாரும் குற்றம் சொல்ல போறதில்லை, யாருமே குற்றம் சொல்ல மாட்டாங்க. என்ன காரணம்னா, கடவுள் சம்பந்த பெருமான பூமிக்கு அனுப்பிச்சதுனால நம்ம பிறவி ஈடேறுது, அதனால நாம நிச்சயமா குத்தம் சொல்ல போறதில்ல. கடவுளை போய் நம்ம கேட்க போறாமா, பிள்ளையார் ஏன் பூமிக்கு அனுப்பிச்சீங்க, நம்ம கடவுளை போய் கேட்க போறாமா, பிள்ளையார அனுப்பிச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ், பிள்ளையார அனுப்பிச்சதுனால தான் நமக்கு இந்த அருமையான தேவாரம் கிடைச்சிருக்கு, அதை பாடி நம்ம உய்யலாம். அப்ப நீ ஒரு குற்றமும் புரியாத என்னை உடம்பிலே புகுத்தியதற்காக உன்னை யாரும் தட்டி கேட்க போவதில்லை, நான் கேட்கின்றேன். அதே நிலையிலே இப்பொழுது இந்த உடம்பிலிருந்து இந்த உயிரை நீ பிரித்து விட்டால் உன்னை யார் தட்டி கேட்க போகிறார்கள் என்று சொல்வதனால, உடல் இது களைந்திட்டு ஒல்லை உம்பர்தந்தருளு, தரிக்கலேன் காய வாழ்க்கை, இந்த உடம்புல இருக்கிறது எங்களுக்கு பிடிக்கல, உடம்பு உடனே அந்த உடம்புல இருந்து உயிரை பிரிச்சிரு அப்படிங்கிற விண்ணப்பம் இருக்கு அந்த பாட்டுல. துறக்குமா சொல்லப்படாய் துருத்தியாய், பெருமானே நீ என்னதான் விடாய்ச்சாலும் உன்னை விட்டுட்டு எங்களால வாழ முடியாது. துறக்குமா சொல்லப்படாய், சண்டை போட்டுட்டு பிரியற பொருள் இல்ல, சலித்தால் ஒருவர் துணை இனி யாரும் இல்லை, சலித்தால் துணை ஒருவர் இல்லைன்னு வருது இல்ல, யார்கிட்ட வேணா சலிச்சுக்கலாம், வேண்டாம்னு சொல்லலாம், கடவுள்கிட்ட சலித்துக் கொள்ள முடியாது. ஏன்னா கடவுள் செய்கின்ற நன்மையை இன்னொருவர் செய்ய முடியாது, கடவுளிடத்திலே முரண்டு பிடிக்க முடியாது. கடவுள் செய்கின்ற செயல் நமக்கு துன்பத்தை விளைவித்தாலும் பொறுத்துக் கொள்ள வேண்டுமே தவிர, கடவுளிடத்திலே குற்றம் கண்டு அவனை விட்டு பிரிவதனால் நமக்கு ஒரு பயனும் இல்லை. சலித்தால் ஒருவர் துணை யாரும் இல்லை, துறக்குமா சொல்லப்படாய், உன்னை கைவிடுவதற்கு எந்த நூல்களும் சொல்லவில்லை, துறக்குமா சொல்லப்படாய் துருத்தியாய், திருந்தடி மறக்குமாறில்லாத என்னை மையல் செய்து இம்மண்ணின் மேல் பிறக்குமாறு காட்டினாய், பிணிப்படும் உடம்பு விட்டு இறக்குமாறு காட்டினாய்க்கு இழுக்குகின்றது என்னையே. பிணிப்படுகின்ற இந்த உடம்பு, எப்ப பார்த்தாலும் நோய் நொடிக்க ஆட்படுகின்ற இந்த உடம்பில் இருந்து என்னை நீ பிரித்து விட்டால் உன்னை யார் குற்றம் கூறப்புகிறார்கள்? ஐயோ, அகாலத்துல இந்த குழந்தைய, இந்த 10 வயசு குழந்தைய, இந்த 12 வயசு குழந்தைய பெருமான் பூமிக்கு அனுப்பிச்சு பாட வச்சு உடனே வாங்கிக்கிட்டாரே அப்படின்னு யாரும் குற்றம் சொல்ல போறதில்ல. உன்னை யாரும் எந்த காலத்திலும் குற்றம் கூற மாட்டார்கள். அப்படி ஒரு கால் குற்றம் கூறினால் உலகத்தில் கடவுள்கிட்டையும் குற்றம் கண்டுபிடிப்பவர்கள் உண்டு, பழி சொல்பவர்கள் உண்டு. அது என்ன ஆகும் அப்படின்னா, கடவுளை நோக்கி ஒரு கல்லை எரிந்தால் அது மலராக சென்று அவன் மலரடியிலே விழும். அதுபோல புகழலது பழியிலர் தாமி, சம்பந்த பெருமானுடைய தேவாரம், சாமியை திட்ட திட்ட அந்த திட்டெல்லாம் அவருக்கு மறைமுகமாக புகழாக சென்று சேரும். சாமியை நீங்க எப்படி திட்டினாலும் அந்த திட்டுக்குள்ள அவனுடைய பெருமை தான் விளங்கும், அது அவனுக்கு புகழாக போய் மாறி புகழ் மலராக போய் சேருமே தவிர அவரை யாராலும் திட்டி முடிக்க முடியாது. ஆகவே இந்த பிணிப்புடம் உடம்பு விட்டு இறக்குமாறு காட்டினாய்க்குன்னா, காட்டினாய் என்ற அந்த இறந்த காலம் நீ காட்டுவாயாகில் அப்படிங்கிற விரைவை சொல்லுது. உடனே என்ன சாக வச்சிரு, செத்திட பணியாய், உடம்பிலிருந்து உயிரை உடனே பிரித்துக்கொள், என்னால் இந்த மண்ணுலக வாழ்வு வாழ முடியவில்லை, உன் திருவடியிலே இரண்டரை கலக்க விரும்புகின்றேன், அப்படி என்னை உடனே உன்னுடன் திருவடியிலே சேர்த்துக்கொள், உடம்பிலிருந்து பிரித்து விடு, இந்த உடம்பு ஒரு தடையாக இருக்கின்றது பேரின்பத்திற்கு அப்படிங்கிற விண்ணப்பிக்கிறார். அப்படி விண்ணப்பிக்கும் பொழுது தன்னுடைய உடம்பினை பிணிப்பிடும் உடம்புன்னு சொல்றார். அதுதான் நமக்கு வேணும். பாடல் முழுக்க உங்களுக்கு விளக்கினேன், ஆனால் நமக்கு வேண்டியது என்ன? பிணிப்படும் உடம்பு. சம்பந்த பெருமானுக்கு கடவுள் நல்ல உடம்பை கொடுத்திருந்தாலும் அவர் தன் உடம்பை பிணிப்படும் உடம்பு என்றே கருதினார். என்ன காரணம்னா, உலகத்தில் வருகின்ற உயிர்கள் மெஜாரிட்டிக்கு எந்த ரூல் அப்ளை ஆகுமோ அதுதான் ரூல். எக்ஸப்ஷனுக்கு அப்ளை ஆகுது, ரூல் ஆகாது. அது எக்ஸப்ஷன் தான். நான் சொல்றது புரியுறதா? ஒரு ரூல் என்பது மெஜாரிட்டிக்கு அப்ளை ஆகுது. அந்த ரூலுக்கு ஏதாவது ஒன்னா எக்ஸப்ஷன்ஸ் இருக்கும். அந்த எக்ஸப்ஷனை யாரும் ரூலாக சொல்ல மாட்டார்கள். அப்ப சம்பந்த பெருமானுக்கு நோய் நொடி இல்லாத ஒரு திவ்ய தேகம் இருந்தாலும் கூட அவர் தேகம் என்பது என்றைக்குமே நோய்வாய்ப்படும் என்பதனால தன் உடம்பையும் பிணிப்படும் உடம்பு என்றே கூறினார். அதனால உடம்புல உலகத்துல பிறந்த உடனே நமக்கு பெரிய சுமை, பெரிய கஷ்டம் என்னன்னா இந்த உடம்பு தான். உடம்புல நுழைஞ்சதுல இருந்து முதல் டேட்ல இருந்து அம்மா வயத்துல உடம்புக்கு, அம்மா வயத்துக்குள்ள உடம்புக்கு இந்த உயிர் வந்ததுல இருந்தே சிரமம். அம்மா வயத்துல இருந்து வெளியில வந்தப்பறம்தான் சிரமம் நினைக்காதீங்க. அம்மா வயத்துக்குள்ளேயே நமக்கு சிரமம் ஆரம்பிச்சிருச்சு. ஒருமதி தாண்டியின் இருமையில் பிழைத்தும், இருமதி விளைவின் ஒருமையில் பிழைத்தும், மும்மதி தன்னுள் அம்பதம் பிழைத்தும், இரு திங்களில் பேருருள் பிழைத்தும். நாலாவது மாசத்துல அந்த கண்ணொளி வர வேண்டும். நாலாவது மாசத்துல கண் என்ற இந்திரியம் வரவில்லை என்று சொன்னால் அந்த குழந்தை குருடா பிறக்கும். இரு திங்களில் பேருருள் பிழைத்தும். இப்படி உயிரானது அந்த ஊன் தடி என்ற அந்த கர்ப்பத்துக்குள்ள போய் நுழைந்ததிலிருந்தே, தனக்கு ஒரு உடம்பு கிடைத்ததிலிருந்தே கஷ்டப்படுது. இனி ஒரு உடம்பு வராமல் பார்த்துக் கொள்வதுதான் இந்த உயிர் செய்கின்ற விவேகமான செயல். உயிர் செய்கின்ற விவேகமான செயல் என்பது இனி ஒரு உடம்பு வராமல் பார்த்துக் கொள்வது. அப்படி இனி ஒரு உடம்பு வராமல் பார்த்துக் கொள்கின்ற கருத்தோடு நம்முடைய குருநாதர் திருப்பெருந்திரை என்ற வளம்பதிக்கு வந்தார் அப்படின்னு இந்த பாட்டு 30வது பாட்டு சொல்லி வரிசையன் 78. இன்னல் உடலம் பெற, இன்னல் உடலம்ங்கிறதுக்கு விளக்கம் சொன்னேன். இன்னல் உடலம் பெற இனி புவியில் வாரா. பூமிக்கு வந்தாதான் இந்த உடம்பு, சிரமப்படுத்துகின்ற உடம்பு. இந்த உடம்பு கொண்டு பூமிக்கு வராமல் இருக்கின்ற மன்னவர் என்றால் அருள் மன்னவர் பெருந்துரை வளம்பதியில் வந்தார். மாதவர் மிகும் பதி புகுந்துழி மருங்கே நாதனுரை தண்டலையின் நன்கு புனை தொண்டரு ஓதுரு சிவாகம ஒலிப்பொலிவு கேளா யாதிகு தரிந்துரை மின் ஏவலர்கள் என்றார். அப்படி திருப்பந்துரைக்குள்ள வந்தோன்னே ஒரு அரிய காட்சியை கண்டார்னு இன்னொரு புராணத்தில் சொல்லியிருக்கு. என்ன காட்சினா, அந்த திருப்புரந்தரே இந்த திவ்ய ஸ்தலத்துல இவர் கண்ணுக்கு மட்டும் அங்கு ஓடுகின்ற நாய், அங்கு பறக்கின்ற பறவை, கொசு, பூனை, கிளி, எல்லா உயிர்கள் கூட திருநீர் அணிந்து ருத்ராட்சம் கழுத்துல கட்டிருக்கிற மாதிரி ஒரு காட்சி கிடைச்சு. அது பொதுவா மக்களுக்கு காட்சி கிடைக்காது. இவருக்கு அந்த சக்தி நிபாதம் இருக்கிற காரணத்தினால இந்த சிவவேடத்தை தரிக்கின்ற புண்ணியம் கொண்ட உயிர்கள் தான் இந்த ஊரிலே வாழ்கின்றன. திருப்புரத்தில் ஒரு நாய் வாழுதுன்னா அது சிவனருளை பெறுகின்ற நாய் தான். அங்கு ஒரு கிளி பறக்குதுன்னா அது சிவனருளை பெறுகின்ற கிளி தான். அந்த கிளி நெத்தில விபூதி இருக்கு, கழுத்தில் ருத்ராட்சம் இருக்கு. இந்த காட்சியை அவர் கண்டார். இன்னொரு புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு. வந்தார் இவர், உள்ள வந்த உடனே பெரிய தவசிகள் மிகுந்திருக்கின்ற அந்த வளம் பதி, அதுக்குள்ள நுழைந்த உடனே ஒரு பக்கத்துல ஒரு சைட்ல மருங்கு நாதனுரை தண்டலை. தண்டலை என்றால் தன் தலை, குளிர்ந்த சோலை, குளிர்ச்சியான இடம். ஒரு நடுப்புற ஒரு தடாகம், சுற்றி நிழல் தருகின்ற மரங்கள், பழுக்கின்ற மரங்கள், மலர்கின்ற செடிகள், இவைகளோடு கூடிய சோலை, அதுக்கு தண்டலைன்னு, குளிர்ந்த இடம். எந்த ஒரு வெயில் காலத்திலும் அந்த சோலைக்குள்ள போயிட்டா ஏசி பண்ண மாதிரி இருக்கும். கதிரவனுடைய கொடுங்கதிர்கள் அந்த சோலைக்குள் நுகம் நுழைய மாட்டான். அப்படிப்பட்ட இடத்திற்கு தண்டலை என்று, நீர்நிலையோடு கூடிய சோலை. அங்கு நாதன் உரைகின்றான். அக்னி தீர்த்தம்ங்கிற குளம், பக்கத்துல குருந்த மரம், அந்த குருந்த வனத்துல ஒரு குருந்த மரத்தடியில சுவாமி இருக்கிறார். அது ஒரு தண்டலை சூழல். அந்த தண்டலையில சுவாமி இருக்கிறார். அந்த இடத்துக்கு வந்துட்டார் இவர், ஆனா உள்ள போகல. பக்கத்துல அது இருக்குது. மந்திரியார் வந்திருக்கிறதுக்கு பக்கத்தாப்பிலேயே அந்த சோலை இருக்குது. அந்த சோலைக்குள்ளிருந்து வேதாகாமங்கள் பாராயணம் பண்ணுகின்ற ஒலி வருகின்றது. வேத பாராயணம், சைவ ஆகம பாராயணம் செய்கின்ற ஒலி வருகின்றது. அதை யார் செய்கிறார்கள்? நன்கு புனை தொண்டர் செய்கிறார்கள். நல்ல சைவ வேடம் பொலிவோடு கூடிய அடியார்கள். வேணிகள் முடித்து கட்டி, திருநீரு மெய் விரவ பூசி, பெருமானுடைய அந்த திருவருளிலே தோய்ந்து, அந்த சந்நிதியிலே இருந்து பணமுன்றி பாராயணம் செய்கின்றவர்கள். இடையிலே அந்த அரட்ட பேச்செல்லாம் இல்லாம அப்படி இருக்கின்ற அடியார்கள். நன்கு புனை தொண்டர், தங்களை நன்றாக தயாரித்துக் கொண்ட தொண்டர்கள். புனைதல், தயாரித்தல். புறப்பொலிவினாலும் அகப்பொலிவினாலும் தங்களை நன்றாக தயாரித்துக் கொண்ட புனைந்த தொண்டர்கள். அவர்கள் ஓதுகின்ற சிவாகம ஒலிப்பொலிவு கேளா. அதனுடைய பொலிவு என்றால் பிறங்குதல், பளிச்சுன்னு வந்து கேட்குது. ஏனைய ஒலிகளை அடக்கி அது விளங்குகின்றது. ஏன்னா பறவைகள் பறந்து செல்கின்றன, அங்கு வண்டிகள் ஓடுகின்றன, சிறார்கள் மகிழ்ந்து விளையாடி கொண்டிருக்கிறார்கள். இந்த ஒலிகள் எல்லாம் ஒரு ஊருக்குள்ள ஒலிகள். இந்த ஒலிகள் இருந்தாலும் குதிரைகள் கணக்கின்றன, மாடுகள் அம்மா என்று கத்துகின்றன, இப்படி இருக்கு. உழவு செய்வர்கள்லாம் அந்த நாறு நடும்போது அவர்கள் அவருடைய ஒலி, அவர்கள் ஏற்படுத்துகின்ற ஒலி எல்லாம் இருக்குது. இந்த ஒலிகளுக்கு இடையிலே சிவாகமங்களை ஒதுகின்ற ஒலி மிக்கு விளங்குகின்றது. பொலிவு எய்த ஒரு ஊருன்னா நிறைய ஒலி இருக்கும். மௌனமா ஒரு ஊரை நம்முடைய இலக்கியங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. தேரொலிக்க மாவொலிக்க திசையொலிக்கும் புகழ் காஞ்சி அப்படிங்கிற, தேர்கள் ஓடிக்கொண்டிருக்கும், குதிரைகள் ஒலித்துக் கொண்டிருக்கும், திசையெங்கும் ஒலிமயமாக இருக்கும், குழந்தைகள்லாம் கத்திக்கிட்டே தெருவில் ஓடும். அப்படிப்பட்ட காஞ்சியில பெருமானுடைய பேர் ஒலிக்க உருகுபவருக்கு ஒலிப்பார் ஒருவர். பெருமானுடைய திருநாமத்தை கேட்டவுடனேயே உள்ள உருகின்ற அடியார்களுக்கு ஃப்ரீயா துணி தோச்சு கொடுப்பார். ஒலிக்கும் அவர் யாரு? திருக்குறிப்பு தொண்டர். தேரொலிக்க மாவொலிக்க திசையொலிக்கும் புகழ் காஞ்சி, ஊரொலிக்கும் ஒரு வண்ணார் என ஒன்னா உண்மையினார், நீரொலிக்க அரா இறைக்க நிலா முகிழ்க்கும் அந்த பெருமானுடைய பேர் ஒலிக்க உருகுமவருக்கு ஒலிப்பர் பெரு விருப்பினுடன். அடையாளுடைய துணியில அந்த கந்தையில் இருக்கின்ற அழுக்கினை போக்குவதற்கு பேர் ஆசையோடு சிரத்தையோடு தோய்த்து கொடுப்பார். அப்படி ஒலிமயமாக இருக்கின்ற ஊரிலே சிவாகம ஒலியானது பொலிந்து காணப்படுகின்றது. அதை கேட்டவுடனே இந்த ஒலியினுடைய பொலிவுக்கு காரணம் என்ன அறிந்து வாருங்கள் என்று தன்னுடைய தொண்டர்களை மந்திரியார் அனுப்பினார், ஏவலர்களை அனுப்பினார். அந்த ஏவலர்கள் அந்த ஒலி கேட்கின்ற இடமாக சென்று போய் பார்க்கிறாங்க, போய் பார்த்து வந்து சொல்றாங்க என்பதா பாட்டோட நம்ம நிறுத்துவோம். சென்றவர்கள் வந்து சிவபக்தர் பலர் சூழ, அப்படி போன ஏவலர்கள் வந்து சொல்றாங்க, என்ன சொல்றாங்க, நிறைய அடியார்கள் சூழ ஒரு குருநாதர் இரண்டு கைகளோடு அமர்ந்திருக்கின்றார். ஆனால் அவரை பார்த்தால் அப்பர பரமேஸ்வரன், பரமேஸ்வரனே கைலாசத்திலிருந்து பூமிக்கு இறங்கி வந்தா மாதிரி, ரெண்டு கைகளோடு சிவபெருமானே வந்தா மாதிரி, அந்த கொன்றை வேணியனே வந்ததை போல ஒரு அருட்குணம் படைத்தவனாக, சரத்காலத்து சந்திரனை போன்ற முகத்தோடு என்று கூறுவார்கள். சரத்காலம்னா கார்காலத்து மழை விட்டிருக்கணும், ஐப்பசி கார்த்திகை போக அந்த காலம் சரத்காலம், அப்ப வெண்மேகங்கள் தான் இருக்கும், அது இந்த முழு நிலவினை மறைக்க மாட்டான். அப்ப நிலவு அதனை சுற்றி ஒரு பெரிய ஒளிவட்டத்தோடு மிகுந்த ஒளியோடு காணப்படும். மழைக்காலம் நீங்கிய பிறகு வருகின்ற இலையுதிர் காலத்துல வானத்திலே விளங்குகின்ற நிலவு இருக்கின்றதே சரத்கால சந்திரன் சொல்லுவாங்க. அந்த நிலவிற்கு இருக்கிற ஒளி வருஷத்துல எந்த மாசத்துல இருக்காது, சரத்காலத்தில் இருக்கிற ஒளி ஏனைய காலங்கள்ல நிலவுக்கு இருக்காது. அது ஊர்கோள் என்று சொல்லப்படுகின்ற அதனை சுற்றி இருக்கின்ற நீண்ட ஒளிவட்டத்தோடு காணப்படும் நிலவு. அதை போன்ற முகத்தோடு ஒரு குருநாதன் இருக்கிறாருங்க. கொன்றை முடி வைத்த குண வெப்பை நிகரொப்பார், கொன்றையினை தன்னுடைய சடையிலே அணிந்திருக்கின்ற குணமலை, குணங்களால் ஆகிய மலை போன்ற பரமேஸ்வரன் அவனை போல இருக்கிறார், அவனுக்கு சமமா இருக்கிறார். நின்றதோர் குருந்த மர நீழலில் இருந்தார், ஒரு குருந்த மரம் உயர்ந்து நிற்கின்றது. குருந்த மரத்திற்கு என்ன சிறப்புனா அது அதிக கிளைகள் விடாது. இந்த ஓங்காரம் என்ற ஒரு வேரினை விட்டு ரிக்கு எஜு சாம் மதரணம் என்ற நான்கு கிளைகளை மட்டுமே செலுத்தி அதனுடைய இலைகளாக பலவிதமான சாத்திரங்களையும் கொண்டு பக்தி மலர் பூத்து அருள் கனிந்து முக்தி சுவை பயக்கின்ற மரம். பக்தி மலர் பூத்து அருள் காய் காய்த்து கனிந்து அந்த காய் அந்த கனியினுடைய சுவை என்ன, முக்தி சுவை, முக்தி சுவை காய்க்க தருகின்ற ஒரு குருந்த மரம், ஓங்காரமே வடிவாகின்ற மரம் என்று பழைய திருப்பருந்தை புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஓங்காரம் தான் பெருமானுடைய திருவாசியாக இருக்கின்ற ஓங்காரம். நடராஜ பெருமான் ஐந்தெழுத்து வடிவமாக இருந்து கூத்தியேற்றுகின்றான். அந்த ஐந்தெழுத்து வடிவத்திலே இருந்து கூத்தியேற்றுகின்ற நடராஜ பெருமானுக்கு அவனை சுற்றி ஒளி வட்டமாக இருக்கின்ற ஓங்காரம் தான் பிரபையா இருக்கு. அந்த ஓங்காரமே இங்கு குருந்த மரமா இருக்கு, பிரணவாகரமாக அந்த குருந்த மரம் இருக்கு. அந்த குருந்த மரம் அதனுடைய நிழலிலே இருந்தார் என்றாலும் மகிழ்ந்தனர், இனி பிறவி இல்லார். அந்த செய்தியை கேட்டவுடனேயே தன்னை அறியாத மகிழ்ச்சி அடைந்தார். என்ன காரணம்னா எவனொருவன் தன்னை காக்கின்ற கடவுளை கேட்ட அளவிலே மகிழ்கின்றானோ அவனுக்கு இனி பிறவி இருக்காது. இதெல்லாம் ஒரு அடையாளம். திருவண்ணாமலைன்னு கேட்டவுடனேயே ஒருத்தருக்கு மனம் மகிழ்ந்ததான், ரமணர்னு ஒருத்தருக்கு பூமியிலேயே இருக்குது அப்படின்னா அவர் எவ்வளவு ஆசை வச்சிருப்பார் திருவண்ணாமலை மேல. யாரோ திருவண்ணாமலைக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிருக்காங்க, திருவண்ணாமலை போயிட்டு வரீங்களா பூமியில இருக்கு அப்படின்னா அதன் மீது அவ்வளவு ஈர்ப்பு. முன்னம் அவருடைய நாமம் கேட்டாள், கேட்ட அளவிலே ஒரு பெருமானோ அவருடைய தலமோ ஒரு உயிருக்கு உள்ளத்திலே குளிர்ச்சியை உண்டாக்குகின்றதுன்னா அந்த தலமோ அந்த பெருமானோ அந்த உயிருடைய பிறவியை நீக்கப் போகிறாள்னு அர்த்தம். ஒரு சங்கேதம், அடையாளம். பெருமானை போன்ற ஒரு குருநாதர் அங்கு இருந்து அருள் பாலிக்கின்றார். இந்த செய்தியை கேட்ட உடனேயே மனம் மகிழ்ந்தார். அப்படியா, அது ஒரு செய்தி தானே, ஒரு ஆபீசர் ஆஃப் தி கவர்மெண்ட், ஒரு மந்திரி மகிழ்வதற்கு என்ன இருக்கு? இட்ஸ் ஒன்லி எ பீஸ் ஆஃப் நியூஸ். அப்படி இல்லாமல் உள்ளத்திலே கிளர்ச்சி எழுதினார், இரும்பு எழுதினார், தன் பிறவியை ஒழிப்பதற்கு தான் அவர் எழுந்துள்ளிருக்கிறார் என்ற ஒரு உள்ளுணர்வு தோன்றியது. இந்த காரணத்தினாலே இனி அவருக்கு பிறவி இல்லை என்று அறிந்தார். உடனேயே அந்த குருநாதனை காண வேண்டிய ஆசையோடு அந்த தன்னுடைய சிவிகிலிருந்து இறங்கினார். இறங்கி அந்த குருநாதனை பார்க்கின்றார். அவர் ஒரு தெய்வ சபையிலே இருக்கின்றார். தெய்வ சபைனா என்ன? தெய்வம்னா புனிதத்தன்மை. புனிதத்தன்மை என்பது தெய்வத்தன்மை என்னன்னா, நம்முடைய முயற்சியால் எய்தலாகாது, இன்ன காரணம் என்று அறியாமல் இறைவன் அருளால் விளங்குவது தெய்வத்தன்மை கொண்டது. கங்கா ஜலத்தை நம்ம மூடி வச்சோம்னா அதுல புழு பூச்சி வரதில்லை, எத்தனை வருஷம் வச்சாலும். கங்கை தெய்வ நதி, என்ன காரணம்? எல்லா ஜலமும் போலதானே கங்கா ஜலம். கங்கைக்கு ஏன் அந்த புனிதத்தன்மை இருக்குன்னா, இன்ன காரணம் என்று அறியப்படாமல் இருப்பது, அதான் தெய்வத்தன்மை. அப்ப அடியார்கள் நிறைந்திருக்கின்ற சபை, தெய்வ சபை. பெருமான் 999 அடியார்களுடன் இருக்கின்றார்னு இந்த புராணம் சொல்லுது, கணக்கு சொல்லுது. தன்னை சுற்றி 999 அடியார்கள் இருக்க, அவர்களிலே சிலர் சரியையிலே ஈடுபடுகின்றார்கள், சிலர் கிரியையிலேயே உறுதி பெற்றவர்கள், சிலர் யோகிகளா இருக்கின்றார்கள், சிலர் பதிபதி பாச ஞானத்தினை விசாரித்துக் கொண்டிருக்கிறார்கள், பலரும் அவருக்கு தொண்டு செய்து கொண்டிருக்கிறார்கள், அரணாமத்தை கேட்டளவிலே உருகுகின்றார்கள், ஆகமங்களை உரைக்கின்றார்கள், கேட்கின்றார்கள், உணர்கின்றார்கள். இப்படி மகிழ்ந்து கழித்த வண்டு தேனை உண்டு உண்டு சுற்றி வருவதைப் போல அந்த குருநாதனை சுற்றி அமர்ந்து அவன் முகத்திலிருந்து விளங்குகின்ற ஞானத்தையே பருகின்ற சக்கோரம் என்ற பறவையினை போல விளங்குகின்றார்கள். அந்த குருநாதனுடைய சந்நிதியில பகைமையே இல்லை. ஒரு மான்குட்டிக்கு பசிக்குதுன்னு புலித்தாய் கிட்ட வருது. புலித்தாய் என்ன பண்ணுது? பால் உண்டுக்கான காட்டுது. அந்த புல்வாயாகின்ற மான் என்ன பண்ணுது? புலியினுடைய முலையிலே வாய் வைத்து உண்ணுகின்றது. ஒரு தவளை, அந்த தவளை கர்ப்பமா இருக்கு, அப்ப அந்த வெயில் தாக்கக்கூடாது என்பதற்காக ஒரு பாம்பு என்ன பண்ணுது? தன் படத்தை எடுத்து தவளைக்கு மேலே விரிக்குது. அந்த நிழல்ல நீ இருந்து பிரசவிச்சுக்கலாம். இப்படி இயல்பாக இருக்கின்ற பகை மறந்து உயிர்கள் வாழ்கின்ற இடம் தான் குருநாதன் இருக்கின்ற இடம், தென்னன் பெருந்துறையான் இருக்கின்ற இடம். அந்த இடத்தை கண்டவுடனேயே தெய்வ சபையிலே அடையாளர்கள் புடைசூட கடவுளை கண்டவுடனேயே, இவனே என்னை ஆட்கின்ற கடவுள், பொன்னம்பலத்திலே நடிப்பவனும் வெள்ளியம்பலத்திலே கால் மாறி நடிப்பவனும் அந்த கைலாயத்திலே கல்லால மரத்தின் கீழ் தெற்கு நோக்கி இருப்பவனும் அந்த கடவுள் இவனே என்று உணர்ந்தார். அதில் ஐயம் திரிவர உணர்ந்து அவனிடத்திலே விண்ணப்பிக்கின்றார். பாருருவாய பிறப்பற வேண்டும், பக்திமையும் பெற வேண்டும், சிறுருவாய சிவபெருமானே செங்கமல மலர் போல ஆறுருவாய என் ஆறுமுதே உன் அடியவர் தொகை நடுவே ஓருருவாய நின் திருவுருள் காட்டி இவர்கள் மத்தியிலே என்னை ஆட்கொண்டு இவர்களோடு என்னை சேர்க்க வேண்டும். ஏன்னா இவர்களிடத்திலே சேர்வதற்கு எனக்கு தகுதி கிடையாது, இவர்களோடு சேர்ந்து வாழ்கின்ற தகுதியை எனக்கு நீ உன்னுடைய தீட்சையினாலே உண்டாக்கி தர வேண்டும். ஓருருவாய நின் திருவுருள் காட்டி என்னையும் உய்யக்கொன்றுளே என்று விண்ணப்பித்த அளவிலே பெருமான் அஞ்சற்க அருகே வா, அஞ்ச வேண்டாம், உன் பிறவி நோயை நீக்குகின்றோம், உன் கருத்திருந்து மனத்திருந்த கருத்திருந்து முடிக்கின்றோம், உமக்காகவே நாம் நெடுந்தொலைவிலிருந்து இங்கு வந்தோம் என்று இன்ப அன்பு மொழிகளை பேசி வண்ண பணித்து என்னை வா என்ற வான்குறனையும் சொல்றார். அப்படி அஞ்சற்கே என்று சொல்லி அவரை ஆட்கொண்டார் என்பது அடுத்த வகுப்புல நம்ம நம பார்வதி பதயே ரகர மகாதேவ சித் சபேஷா சிவசிதம்பரம்.